அலை இலக்கிய வட்டத்தின் சங்கநாதம் வானொலி நிகழ்ச்சியை பிளானட் FM 104.6 அலைவரிசையிலும் www.planetaudio.org.co.nz இணையதளத்திலும் செவிமடுக்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு எங்கள் காலை வந்தனங்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்று 11 திகதி ஆகஸ்ட் மாதம் 2017 வெள்ளிக்கிழமை, ஹேவிளம்பி ஆடித்திங்கள் 26 நாள், ஜில்ஹாவிதா 18. இன்றைய நாள் எல்லோருக்கும் முகத்தில் சிரிப்புடன் மலரட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு, ஒவ்வொரு எழுத்தாலும் மக்களுக்கு அறிவுரை ஊட்டிய வள்ளுவரின் குரலில் இருந்து ஒரு குரலுடன் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம்.
களவினாலாகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும், களவினாலாகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும்.
களவு செய்து பொருள் கொள்வதால் உண்டாகிய செல்வம் பெருகுவது போல் தோன்றி இறுதியில் ஒன்றும் இல்லாமல் போய்விடும்.
நேர்களே, நமது முதல் நிகழ்ச்சியாக வருவது திருக்குறளை பற்றி அழகாக விவரிக்கிறார் காண்டீபன் அவர்கள்.
நியூசிலாந்து தமிழ் கலை இலக்கிய வட்டத்தின் சங்கநாதம் வானொலியூடாக முதல் முதலில் சங்கமிக்கும் நான் காண்டீபன். எனக்கு இந்த அரிய வாய்ப்பினை வழங்கிய தமிழ் கலை இலக்கிய குடும்பத்தினருக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கும் விடயம் சான்றோர் போற்றும் திருக்குறள். எங்கள் குரல் என்ற தலைப்பில் தந்தை பெரியார் கூறியிருப்பதாவது, மனித சமுதாயத்திற்கே நல்வழி காட்டி நன்னெறியூட்டி நட்பண்புகளையும் ஒழுக்கங்களையும் கற்பிக்கும் வகையில் எழுதப்பட்ட நூல்தான் திருக்குறள். எனவேதான் எல்லா மக்களும் எல்லா மதத்தவரும் எங்கள் குரல், எங்கள் மதத்தை ஒப்புக்கொள்ளும் குரல் என்றெல்லாம் அதை போற்றி வருகிறார்கள். வாழ்க்கை நெறி கோட்பாடு என்ற தலைப்பில் பேரறிஞர் அண்ணா கூறியிருப்பதாவது, மானுட பண்பியல்புகளுக்கு ஓர் உறைவிடமாய் வாழ்க்கை வழி நெறிமுறைகளுக்கான வழிகாட்டியாய் அமைந்துள்ளது நமது திருக்குறள். காலக்கூறுக்கேற்ற இலக்கியம் திருக்குறள் அன்றி உலகினில் வேறேது என்று நாம் கேட்டிடலாம். இவரை பார்த்தும் உலகெங்கும் பறைசாற்றிடலாம், அஞ்சிட தேவையில்லை. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு நமது நாடு. இதனால் இப்படி கூறினார் பாரதியார், அந்த வள்ளுவர் திருக்குறள் என்ற பொய்யாமொழியினை வாழ்க்கை நிறை கோட்பாட்டு மறைதனை தீட்டியதால் தான். நவில்தோறும் நயம் பெருகும் நூல் என்ற தலைப்பில் ராபி சேதுப்பிள்ளை கூறியிருப்பதாவது, திருக்குறள் ஓதற்கெளிதாய் சிந்திக்கும் செவிக்கும் இன்பம் பயப்பதாய் நவில்தோறும் நயம் பெருகும் நூலாய் விளங்குகின்றது. ஏனைய பழந்தமிழ் நூல்களில் காணப்படுகின்ற கடந்தமிழ் பதங்களும் பத்துப்பாட்டு முதலிய நூல்களில் உள்ள இறுக்கமும் மயக்கமும் திருக்குறளில் இல்லை. நூல் முழுமையும் திருந்திய செப்பமும் செம்மையும் வாய்ந்து விளங்குகின்றது. நூலின் கண் அமைந்து விளங்கும் இயல்களும் அதிகாரங்களும் ஒன்றிற்கொன்று இயைப்புடையனவாய் பல தொடர்களால் அமைந்த அருமணி வடம்போல் விளங்குகின்றன. வாழ்வுக்கு 10 உடைமைகள். உடலுக்கு சில உடைமைகளை அணிவது போல உள்ளத்திற்கும் சில உடைமைகளை அணிந்து வாழ்வதே குறள் காட்டும் வாழ்வாகும். அவை அன்புடைமை, அறிவுடைமை, அருளுடைமை, அடக்கமுடைமை, ஆழ்வினையுடைமை, ஒழுக்கமுடைமை, ஊக்கமுடைமை, நாணமுடைமை, பொறையுடைமை, பண்புடைமை என்பன. இப்பத்து உடைமைகளையும் 10 தலைப்புகளில் 100 குறள்களாக்கி மக்களாக பிறந்த ஒவ்வொருவரும் இவற்றை உள்ளத்தில் அணிந்து வாழ்ந்தாக வேண்டுமென குறள் நல்வாழ்வுக்கு வழிகாட்டுகிறது. 10 கட்டளைகள் என்ற தலைப்பில் கி. ஆ. பே. விஸ்வநாதம் அவர்கள் கூறியிருப்பதாவது, பொய்யை சொல்லாதே, புலாலை உண்ணாதே, கள்ளை குடியாதே, களவை நினையாதே, காமம் கொள்ளாதே, கொலையை செய்யாதே, சூதை விரும்பாதே, புறம் கூறாதே, பொறாமை அடையாதே, பேராசை கொள்ளாதே என்ற 10 கட்டளைகளும் நல்வாழ்வு வாழ குறளிடும் கட்டளைகளாகும். வாழ்க்கை கலை என்ற தலைப்பில் குன்றக்குடி அடிகளார் கூறியிருப்பதாவது, வாழ்க்கை மிகவும் சுவையுடைய ஒன்று. வாழ்வதென்பதும் ஒரு கலையே. மனிதன் முறையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த முறையான வாழ்க்கையை, வாழ்வாங்கு வாழும் வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பதே சமய நெறியின் விழுமிய பயன். வாழ்க்கை கலையில் கைவந்தவர் திருவள்ளுவர். அவர் இந்த வையகத்து மக்களெல்லாம் வாழ்வாங்கு வாழ்ந்து வளமுறவே திருக்குறளை செய்தார். உலக பொதுமறை என்ற தலைப்பில் திருக்குறளார் வி முனுசாமி, மனிதனுக்கு மட்டுமே ஆறறிவு உண்டு. அதன் பயனாக அவரவரம் சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த காரியமானாலும் சரி, ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து அதன் பிறகே செயலில் இறங்க வேண்டும். செயலை தொடங்கிவிட்டு பிறகு அதை பற்றி சிந்திப்பது அறிவுடைமை ஆகாது. இதை நான் சொல்லவில்லை, வள்ளுவர் பிறந்தகியே கூறியிருக்கிறார். இதனால்தான் திருக்குறள் உலக பொதுமறை. எல்லா யுகத்திற்கும் உரியவன் என்ற தலைப்பில் ப. ஜீவானந்தம் அவர்கள் கூறியிருப்பதாவது, வள்ளுவ பெருந்தகை அவனே அறிஞன், அவனே தமிழை அறிந்தோன் என்று தமிழ் பெருமக்கள் 2000 ஆண்டுகளாக ஏற்றி போற்றி வருகின்ற ஈடு இணையற்ற பேரரசன். வள்ளுவ பெருந்தகையை நினைக்கும் பொழுது ஆங்கில நல்லிசை புலவனான பென் ஜான்சன் ஷேக்ஸ்பியரை பற்றி கூறிய ஒரு கருத்து என் நினைவிற்கு வருகிறது. அவன் ஒரு யுகத்திற்கு மட்டுமல்ல, அவன் எல்லா யுகத்திற்கும் எல்லா காலத்திற்கும் உரியவன் என்று. உண்மைகள் என்ற தலைப்பில் மு. வரதராசனார் கூறியிருப்பதாவது, திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். அவர் இன்றுள்ள வாழ்க்கையை எவ்வாறு விளக்க முடியும் என்று வினவலாம். காலம் மாறினும் உண்மைகள் மாறுவதில்லை. காலத்தால் வரும் மாற்றங்கள் உடையின் மாறுதல்களை போன்றவை. அடிப்படை உண்மைகள் உயிர் போன்றவை. திருவள்ளுவர் வாழ்க்கையின் அடிப்படையாகவும் பொதுவாகவும் உள்ள உண்மைகளை கண்டு எழுதியுள்ளமையால் பல்வேறு காலத்திற்கும் அவற்றை போற்றி தத்தம் காலத்திற்கேற்றவாறு அவற்றை உணர்கின்றனர்.
நேர்களே, அடுத்ததாக உங்களுக்கு ஒரு விசேட நிகழ்ச்சி ஒன்றை சங்கநாதம் வானொலிக்காக மலேசியாவை பிறப்பிடமாக கொண்ட பிறவியிலேயே பார்வை இல்லாத பன்னிசை பாடகர், தமிழிசைவாணர், சங்கீத வித்வான் மலேசிய ரகுராமன் அவர்களின் பாடல்களை தாயகத்தின் தலைசிறந்த எழுத்தாளரான திரு மாத்தளை சோமு அவர்கள் கண்டெடுத்து சங்கநாதத்தில் நாதமிட வைக்கின்றார். கேட்டு பாருங்கள்.
வாசித்துக் கொண்டு ஒருகையிலே அந்த எழுத்துக்களை உணர்ந்து பாடுவது, இரண்டு கை இருக்கிற எனக்கே, இரண்டு கண் இருக்கிற எனக்கே அதிசயமாக இருக்கிறது. உண்மையிலேயே இறைவன் அவருக்கு மிகப்பெரிய ஒரு அருளை கொடுத்திருந்த போதும் கண்களை கொடுக்கவில்லை. அவரிடம் வானொலியிலே கேட்டபோது, உங்கள் கண்கள் திரும்ப வந்தால் அதை ஏற்றுக்கொள்வீர்களா என்று அவர் சொன்ன பதில், நான் இப்படியே வாழ்ந்து பழகிவிட்டேன், இனி எனக்கு கண்கள் வேண்டாம் என்று. உண்மையிலேயே ஒரு அற்புதமான கலைஞன். அவர் இங்கே வருகை தந்தது நமக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் என்று நான் நம்புகிறேன். அடுத்ததாக T.M. சவுந்தரராஜன் அவர்களுடைய பிரபலியமான பாடல் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவின் என்ற பாடல்.
மண்ணானாலும் திருச்செந்தூரில் மன்னாவே. ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே. கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே. கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே. பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன் நான். மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன். ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவேன். கரும் கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன். பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன் நான். மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன். ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவேன்.
அடுத்ததாக தொடர்வது தேடல். பிரபல சமூகவியலாளரும் ஊடகவியலாளரும் சமாதான நீதவானுமாகிய செந்திர தமிழ்ச்செல்வர் திரு தில்லையர் வர்ணகுலசிங்கத்தின் ஆக்கத்தை சங்கநாதத்துக்கு தருகிறார் திருமதி ஜானகி பாஸ்கரன் அவர்கள். கேட்டு பாருங்கள்.
வணக்கம். இன்று ராமாயணத்தை படித்த வால்மீகி ஒரு திருடனா என பார்ப்போம். வால்மீகி ராமாயணத்தை வடமொழியில் படித்தார். ராமாயணம் ஒரு சிறந்த இதிகாசம். அவர் ராமர் காலத்தில் வாழ்ந்தவர். அவர் ராமனின் இரண்டு பிள்ளைகளுக்கும் குருவாக இருந்தவர். வால்மீகியின் பெயர் ரட்நாகர். அவரின் குடும்பம் பெரியது, வறுமை வாட்டியது, பசி வந்தால் பத்தும் பறக்கும் என்பார்கள். அவன் வழிப்பறி செய்யும் கொள்ளைக்காரனாக மாறினான். ஓர் இரவு ரட்நாகரும் அவரின் நண்பர்களும் இளம் பெண்ணை பிடித்து காளிக்கு பலி கொடுக்க எண்ணினார்கள். ஆனால் அந்த பெண்ணின் கதறல் ரட்நாகரை சிந்திக்க வைத்தது. அவளை விடுவிக்க சொன்னார். ரட்நாகர் மேல் நம்பிக்கை குறைந்து அவரை விட்டு நண்பர்கள் விலகினர். ஒரு நாள் ரட்நாகர் ஒரு வழிப்போக்கனிடம் திருட எண்ணினான். அவரிடம் உடமைகள் இருக்கவில்லை. அவர்தான் நாரதர். நாரதர் ரட்நாகரை பார்த்து, நீ ஏன் திருடுகிறாய்? திருடுவது பாவம் என்று உனக்கு தெரியாதா என்று கேட்டார். எனது குடும்பம் பெரியது, அவர்களுக்கு உணவு கொடுக்க முடியவில்லை, அதனால் திருடுகிறேன் என்றார் ரட்நாகர். அதற்கு நாரதர், உன் மனைவிக்கும் குடும்பத்தாருக்கும் நீ திருடுவது தெரியுமா? அவர்கள் உனது பாவங்களில் பகிர்ந்து கொள்வார்களா என்றார். ரட்நாகர் வீடு சென்று தான் ஒரு திருடன் என்றும் தான் செய்த பாவங்களில் அவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டார். அதற்கு அவர்கள் மறுத்து விட்டார்கள். ரட்நாகர் பல நாட்கள் தியானத்தில் இருந்தார். எறும்பு புற்று அவர் உடம்பில் வளர்ந்தது. அவர் சரஸ்வதியின் கடாட்சம் பெற்று வால்மீகி என பெயர் பெற்று ராமாயணத்தை எழுதினார். ஒரு கொள்ளைக்காரன் கொலைகாரன் நல்லவனாக மாறி ஆண்டவனின் ஆசீர்வாதம் பெற்று சாதனை படித்தார் என்றால் பலரும் ஆண்டவரின் கிருபையால் சாதனைகள் படிக்க முடியும். ஆண்டவனின் அருள் வேண்டும். அதற்கு ஆண்டவனிடத்தில் முழு நம்பிக்கை வைத்து முயற்சி செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.
நேர்களே, அடுத்து உங்களுக்காக அன்புள்ளம் கொண்ட சங்கநாதனேர்களுக்கு இன்று நாங்கள் தரவிருப்பதும் தன்னாலே தானுண்ட நீரை தலையாலே தரும் ஒரு சில மரங்களில் தென்னையும் ஒன்று. ஆமாம், தன் வேரினாலே தான் உறிஞ்சிய ஆகாதாரணம் நீரை தீவின்றால் உப்பு நீராகட்டும் அழுக்கு நீராகட்டும் அதைத்தான் உறிஞ்சி நமக்கு இனிமையான இளநீராக தருகின்றது தென்னை மரம். இதை தென்னை மரம் என்பதை விட தென்னை அம்மா என்று சொல்வோமானால் அச்சால சிறந்தது. காரணம், அதன் வினைப்பயன் ஏராளம். இதனால் தான் என்னவோ இறைவன் இதனை உயரமாக படைத்துள்ளார். எமக்கு பயன் தருவது இளநீர் மட்டுமல்ல, தென்னையின் பயனுள்ள ஒவ்வொரு பகுதியும் மனிதனுக்கு ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக அமைகின்றது. தென்னையின் மிக நீளமான அடிப்பகுதி தளபாடங்கள், கதவு, கதவு நிலை, வீட்டுக்கூரை மேய்வதற்கு சாணமுகடு, கோப்பிச வேலைகளுக்கு நீண்ட இலைகள், கூரை மேய்வதற்கு கடகம், பெட்டி, பாய், கைபாய் போன்றவற்றை செய்ய பயன்படுகின்றது. மேலும் இதன் ஒரு முக்கியமான பங்காக தோரணங்களை கூறலாம். மங்கள அமங்கள அதுவும் அதன் குறுந்தோலையில் அழகாக வெட்டி தோரணம் பண்ணி தொங்க விடுவார்கள். இதன் சிறப்பை வலுவடைய செய்கின்றது என்பதை யாராலும் மறக்க முடியாது. அது மட்டுமல்லாது இம்மரத்தில் இருந்து கிடைக்கும் தேங்காய், மட்டை, சிரட்டை கழிவல்ல உபயோகம். தேங்காய் கறிக்கோ உணவு சமையலுக்கு உதவிய பின் அச்சிரட்டையும் கழிவில்லை. அதை நம்மவர் நெருப்பாக்கி உடையழுத்தியாக பயன்படுத்துவார்கள். தென்னை மட்டையை தண்ணீரில் ஊற வைத்து துன்பாக்கி அதை கயிறு திரிப்பார்கள். காய்ந்து விழுந்த ஓலையால் வீட்டையும் மேய்வார்கள். தென்னை மரம் மட்டுவிட்டால் அதை கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுப்பதற்காக துளாவாக வடிவமைப்பார்கள். தென்னையிலிருந்து கள்ளு என்னும் பானம் எடுத்து குடிக்கின்றார்கள். பின் அதே ஹானத்தை சாராயம் என்றும் வெறிக்கும் தன்மையுடையதாக தயார் செய்து குடித்து கும்மாளம் அடித்து குழப்பங்களும் செய்வார்கள். தென்னையை அநேகமானோர் தென்னம்பிள்ளை என்றுதான் கூறுவர். இளம் தென்னைகளை தென்னம் கன்று என்றும் கூறுவர். ஆகவே தென்னம்பிள்ளை தென்னம்கன்று மரத்திலிருந்து வேறுபடுகின்றது. வாயில்லாத தென்னம்பிள்ளை போல மனிதர்களாகிய நாமும் பிறர்க்கு உதவியாக இருக்க வேண்டும். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை. நேர்களே, தொடர்வது மூனா நானா சிவசெல்வனின் கவிதையிலிருந்து மனிதானி மனம் மாறு என்ற தலைப்பில் நமக்காக தருகிறார் டயானி டானியல் அவர்கள்.
கலாநிதி மூனா நானா சிவச்செல்வனின் கவிதை பூங்காவிலிருந்து ஒரு பூ. மனிதானி மனம் மாறு. மமதிகரும் மானிடனே மதிமயங்கி ஓடுகிறாய், மறித்திடுவேன் சற்றேனில் மாசடிந்த பாவியாம் நீ. பாதகனே திரும்பிப்பார் பாதையிலே நீ இழைத்த பாவங்கள் பலவடிவில் வேதனையின் சின்னங்கள். ஆனந்தமாய் வாழும் ஆகாய பறவையினம், காடுதனில் வாழும் தாவர விலங்கினங்கள், நீரில் துடித்து நீந்தி துள்ளுகின்ற மீனினங்கள், சேர்ந்து வாழும் தத்துவத்தை மீறாத படிப்பினங்கள், ஆறறிவு படைத்த பெரும் பேருங்கு பெற்றவன் நீ. பூ உலகில் இயற்கை அன்னை படித்தவையே ஆள்பவன் நீ. தேவையின்றி உன் பலத்தை உலகெல்லாம் காட்டவன் நீ. பாதாளம் செல்ல வழி சுலபமாய் தேடுகின்றாய். தேவையின்றி உன் பலத்தை உலகெல்லாம் காட்டவன் நீ. பாதாளம் செல்ல வழி சுலபமாய் தேடுகின்றாய். பணவரியால் அழுகின்றாய் பாவங்கள் தேடுகின்றாய். பசியுற்ற நாதியற்றோர் வசிப்பதற்கே வழியமைக்காய். உன் தாகம் தணிவதற்காய் இயற்கைதனை ஊறு செய்வாய். ஊரெல்லாம் உன்னதன்று படையெடுத்து உயிரளிப்பாய். உன்னை எண்ணி ஊர் சேர்ப்பாய் ஒப்பாரி வைத்திடுவாய். மற்றவரின் வேதனைக்காய் ஒரு சொட்டு நீர் மல்காய். ஆணென்ன பெண்ணென்ன பேதமின்றி துகிலுரிவாய். பித்தனென வரி கொண்டு வெட்டி மனம் குளிர்ந்திடுவாய். கொதித்தெழும்பும் பூமியையும் கொந்தளிக்கும் கடலினையும், வெடித்து கிளம்பி நிற்கும் பூகம்பம் புயலினையும், வெள்ளமங்கும் சீறி நிலம் ஆறாக ஓடுவதும், மனிதனன்ற ஆறறிவால் நீ செய்த சீரழிவாம். வெள்ளமெங்கும் சீறி நிலம் ஆறாக ஓடுவதும், மனிதனன்ற ஆறறிவால் நீ செய்த சீரழிவாம். உனக்குள்ளே ஆண்டவனும் படித்து விட்டான் ஓர் இதயம், அதன் நடுவில் வீற்றிருக்கும் நீதியெனும் தேவதையாம். என்றோ ஒரு நாள் பார் உடல் வருத்தி உனை துளைத்து உயிர் துடித்து மதியிழந்து உருக்குலைந்து மடிய வைக்கும். மனிதானி மனம் மாறு இயற்கையுடன் ஒன்றுபடு. மனிதானி மனம் மாறு இயற்கையுடன் ஒன்றுபடு. மதமிறங்கி நல்வழியை நாடி உயர் வழிதேடு. மற்றவர் தம் துயர் தீர்க்கும் தொண்டில் இறங்கிடுவாய். உன்னில் உறைந்திருக்கும் இறைவன் ஒளி தருவான். மற்றவர் தம் துயர் தீர்க்கும் தொண்டில் இறங்கிடுவாய். உன்னில் உறைந்திருக்கும் இறைவன் ஒளி தருவான். மணிதானி மனம் மாறு என்று கூறி விடைபெறுகிறேன். டயானி டேனியல், நன்றி, வணக்கம்.
அடுத்து வருவது மர்வின் கான்ஸ்டன்டைன் அவர்களின் படித்ததில் சுவைத்தது.
படித்ததில் சுவைத்தது. இன்றைய படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியில் திரு திருவங்கடம் எழுதிய புத்தகமான இனி எல்லாம் சுகமே என்ற புத்தகத்தில் இருந்து உங்களுடன் நீங்கள் என்ற தலைப்பில் அமைந்த கட்டுரை. ஒரு ஜாக்கிரதையான வியாபாரி எப்படி தன் மூலதனத்தை பல இடங்களில் போட்டு வைப்பானோ அப்படித்தான் அறிவுடையவன் தன் சந்தோஷத்தை பல இடங்களிலிருந்தும் கண்டெடுப்பான். முகமது பின் துக்ளக் டெல்லியை ஆண்ட பாதுஷாக்களில் வேறு யாருடைய அறிவுக்கும் நிர்வாக திறமைக்கும் சற்றும் குறைந்தவரில்லை. சிறந்த கல்விமான். கணிதம், வானசாஸ்திரம், விஞ்ஞானம், தத்துவ ஞானம், மருத்துவம் என்று பலவற்றிலும் பாண்டித்யம் பெற்றவர். இருந்தும் நிலை இல்லாதவர். தன்னுடைய முடிவுகளை அடிக்கடி மாற்றிக்கொள்பவர். தென்னிந்தியாவில் தான் கைப்பற்றியிருந்த பகுதியில் நிலை பெற வேண்டும் என்பதற்காக தலைநகரை டெல்லியிலிருந்து 1000 கிலோமீட்டர் தாண்டியிருந்த தேவனகிரி என்ற தௌலபாத்துக்கு மாற்றிவிட்டதால் சிறப்பாக ஆட்சி செய்யலாம் என்று நினைத்து தன் அலுவலகத்தை மட்டுமல்லாமல் டெல்லியில் இருந்த பல லட்சம் மக்களையும் பசியிலும் பட்டினியிலும் இடம்பெற வைத்தார். தண்ணீர் போன்ற அடிப்படை வசதிகள் கூட இல்லாததாலும் பலவித நிர்வாக சீர்கேடுகள் ஏற்பட்டதாலும் மீண்டும் தலைநகரை டெல்லிக்கு மாற்றினார். இந்த இரண்டு இடம் மாறுதல்களாலும் மக்களுக்குண்டான துன்பங்கள் சொல்லி மாளாது. சிலர் பயணத்தின் போதே இறந்திருக்கிறார்கள். இத்தனை பெரிய புத்திசாலியாக இருந்தும் கூட அவர் நிலையில்லாதவர் என்ற ஒரே காரணத்துக்காக வரலாறு முழுவதுமே அவரை ஒரு கோமாளி போல சித்தரித்து வந்திருக்கிறது. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், எப்படி நடக்கிறீர்கள் என்பதில் நிலையாக இருங்கள். அடிக்கடி உங்களுடைய நிலையை மாற்றிக்கொண்டே இருக்காதீர்கள். உலகத்துக்கு நீங்கள் யார் என்று நிரூபிக்க வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் வேண்டாம். மற்றவர்களுக்காக வாழாதீர்கள், உங்களுக்காக மட்டுமே வாழுங்கள். ஜாக்கிரதையாக இருங்கள். சில நேரங்களில் உங்களை நீங்களே அடையாளம் கண்டுகொள்ளும் போது நீங்கள் அதிர்ச்சிக்குள்ளாகலாம். நாம் இத்தனை மோசமானவரா என்று புரிய ஆரம்பிப்பது ஒரு வகை அதிர்ச்சிதானே. அதுபோன்ற சமயங்களில் உங்களை நீங்களே கண்டுகொள்ளும் முயற்சியிலிருந்து நீங்கள் விலக பார்க்கலாம். ஆனால் அப்படி செய்யாதீர்கள். உங்களை நீங்களே முழுமையாக இனம் கண்டுகொள்ளுங்கள். தவறுகளை திருத்த பாருங்கள். உங்களிடம் மறைக்க என்ன இருக்கிறது? நம் எல்லோரிடமும் குறைகள் இருக்கத்தானே செய்யும். அதைக் கண்டு திருத்திக் கொண்டு மேலும் மேலும் வளர்ந்து வருவதுதான் மனிதனுடைய இயல்பு. எதை பற்றியாவது வெட்கப்படுகிறீர்களா? ஒரு பாதுகாப்பில்லாத நிலை போல் உணர்கிறீர்களா? நீங்கள் மறைக்க வேண்டிய விஷயங்கள் உங்களிடம் உடல் ரீதியிலோ உணர்வு ரீதியிலோ ஏதாவது இருக்கின்றதா? உடனடியாக அதை நன்கு அலசி ஆராய்ந்து ஒரு முட்டாள்தனமான யோசனை, இனி நான் அப்படி செய்யப் போவதில்லை என்று தைரியமாக ஒப்புக்கொள்ளும் மனோநிலையை கொண்டு வாருங்கள். நேர்மையுடன் இருங்கள். குறைந்தபட்சம் உங்களுடனாவது. உங்களை நீங்களே திருத்திக் கொள்வதில் ஒன்றும் தவறில்லை. எந்த மோசமான விளைவுக்காகவும் வருத்தப்படாதீர்கள். இந்த சமுதாயத்தின் எதிரில் அப்படித்தான் கேவலப்பட்டு போனால் என்ன? ஏதோ பல்லெடுக்கில் சிக்கிக்கொண்ட கீரை துண்டு என்று நினைத்துக் கொள்ளுங்கள். எடுத்து போட்டுவிட்டு போய்கொண்டே இருங்கள். உங்களை பார்த்து நீங்களே சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நமக்கு சில கேவலங்கள் நடக்கும் போது நடந்து முடிந்த பின்பும் அதை ஒரு சுவாரஸ்யமான ஹாஸ்ய கதை போன்று மற்றவர்களுக்கு விளக்க ஆரம்பியுங்கள். நீங்கள் அத்தனை ஒன்றும் குறையே இல்லாத ஆளில்லை என்று மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் போது உங்களிடம் பழகுவதில் இன்னும் நெருக்கம் காட்டுவார்கள். மற்றவர்களை பொறுத்தவரை அது உங்களிடம் உள்ள ஒரு விரும்பக்கூடிய குணாதிசயம். தன்னை பார்த்து தானே சிரிப்பது என்பதை யாரும் சீரியஸாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். மற்றவர்களை போலில்லாது உங்களுடைய பேச்சு, நடை, சிரிப்பு மிகவும் வித்தியாசமாக இருந்தால் அதை பற்றி கவலைப்படாதீர்கள். அதையே உங்களுடைய முறை என்று சொல்லி வாருங்கள். சில நாட்களில் நீங்கள் ஒரு பறவையைப் போல சிறகடித்து பறக்கலாம். வேறு சில நாட்களில் ஒரு நிர்வாக தலைவனைப் போல பொறுப்புணர்வுடன் கட்டுப்பட்டு இருக்கலாம். இதில் முரண்பாடு எதுவும் கிடையாது. இது சகஜம்தானே. இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் ஆமாம், நான் அப்படித்தான் என்று கூறுவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். இனி எல்லாம் சுகமே. ஒரு ஜாக்கிரதையான வியாபாரி எப்படி தன் மூலதனத்தை பல இடங்களில் போட்டு வைப்பானோ அப்படித்தான் அறிவுடையவன் தன் சந்தோஷத்தை பல இடங்களிலிருந்தும் கண்டெடுப்பான். இன்றைய படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியில் இனி எல்லாம் சுகமே என்ற புத்தகத்தில் இருந்து உங்களுடன் நீங்கள் என்ற தலைப்பில் அமைந்த கட்டுரையை கேட்டீர்கள். இதுவரையில் நீங்கள் கேட்டது படித்ததில் சுவைத்தது.
நேர்களே, இத்துடன் எமது இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவேறுகிறது. இன்றைய நிகழ்ச்சிகளில் எம்முடன் பங்கு பற்றியவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் அன்புக்குரிய பவித்ரா அசோக்குமார்.